காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஜூலை மாதம் 3 தமிழிற்கு பராபவ வருடம் ஆணி மாதம் 19 நாள், இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 முஹரம் மாதம் 18 நாள். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியையும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 2 குறளினை பார்க்க இருக்கின்றோம். குற்றத்தின் நீங்கிய நன்மை பயக்குமானால் பொய்மையுள்ள பேச்சும் மெய்மையின் பாட்பட்ட சொற்களாகும். தனக்கு நன்மை தருவது என்பதன்று பிறர்க்கும் உலகிற்கும் நன்மை தருவது என்பதே முக்கியம். புரைதீர்ந்த நன்மை அதுவே ஆகும். பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதன் முக்கிய கருத்து, குற்றமற்ற நன்மை விளைவிக்கும் சூழலில் பொய்யான சொற்களுக்கு கூட வாய்மையின் மதிப்பு கிடைக்கும் என்பதாகும். பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்பது இந்த குறள். சாதாரணமாக பொய் சொல்லுதல் தவறு, ஆனால் அந்த பொய் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் குற்றமற்ற நன்மை தருமானால் அந்த பொய் உண்மைக்கு இணையானதாக கருதப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். திருவள்ளுவர் நெறிப்படுத்தும் ஒரு நுட்பமான நெறிமுறையை முன்வைக்கின்றார். ஒரு செயல் உண்மையா பொய்யா என்பதை விட அது யாருக்கும் தீங்கு இல்லாமல் நன்மை தருகிறதா என்பதே முக்கியம். பொய்யின் நோக்கம் சுயநலம், ஏமாற்றம், தீங்கு இவற்றில் ஏதேனும் இருந்தால் அது பொய்யே. ஆனால் நோக்கம் உயிர் காப்பது, மனநலம் காக்குதல், அநீதியை தடுத்தல் ஆக இருந்தால் அது வாய்மை என கருதப்படும். அறம் என்பது கடினமான விதி அல்ல, சூழ்நிலைக்கேற்ப நெகிழ்வாக பயன்படுத்த வேண்டிய நெறி. உயிர் காப்பதற்கான பொய், ஒரு கொலைகாரன் ஒருவரை தேடி வந்தால் அவரை காப்பாற்றுவதற்காக அவர் இங்கே இல்லை என்று சொல்வது, இது பொய்யாக இருந்தாலும் நன்மை தருவதால் வாய்மை. மனநலம் காக்கும் பொய், மிகவும் நோயுற்றவரிடம் நீங்கள் விரைவில் நலம் பெறுவீர்கள் என்று சொல்லுதல், இது நம்பிக்கை தரும் நன்மை. ஒருவரை அநியாயமாக கண்டிக்க முயன்றால் அவரை காப்பாற்றும் நோக்கில் சொல்லப்படும் பொய், அதாவது அநீதி தடுக்கப்படும் பொய். குறள் 292 இணைத்து பார்த்தால் ஒரு நெறியை உருவாக்குகின்றன. இரண்டும் சேர்ந்து, இரண்டு குறள்களும் சேர்ந்து ஒரு நெறியை உருவாக்குகின்றன. குறள் 292 தீங்கு விளைவிக்கும் உண்மை பொய்யே என்கிறது. குறள் 292 நன்மை விளைவிக்கும் பொய் உண்மையே என்கிறது. இதன் மூலம் திருவள்ளுவர் ஒரு உண்மை பொய் என்ற இரண்டையும் நன்மை தீமை என்ற உயர்ந்த தராசில் அளக்கிறார். உண்மை என்பது சொற்களின் தன்மை அல்ல, அது தரும் நன்மையின் தன்மை என்பதை குறள் 292 விளக்குகின்றார் திருவள்ளுவர். அதாவது நன்மை தரும் பொய் வாய்மை, தீங்கு தரும் உண்மை பொய் என்பதை இந்த குறள் நூலாக விளக்குகின்றார். இன்றைய சிந்திக்கும்பளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 2 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பான வானொலி நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் கூறி புலர்ந்திருக்கும் பொழுது எல்லோருக்கும் நற்பொழுதாய் அமைந்திட வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இன்றைய நச்சிந்தனை பகுதியில் நாம் வாழும்போது நமக்காக வாழ்க்கையை கொஞ்சமாவது அனுபவித்து வாழ வேண்டும். எம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி எமது சந்ததிக்கு உழைத்து களைப்பதில் செலவாகி விடுகிறது. இது எவ்வளவு தூரம் துன்பமானது என்பதனை உணர்த்துவதற்கு பிரபலம் ஒருவரது வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் வாருங்கள். எமக்கு எல்லோருக்கும் தெரிந்த உலகப்புகழ் பெற்ற மைக்கேல் ஜாக்சன் 150 ஆண்டுகள் வாழ விரும்பினார். தன் வீட்டில் 12 மருத்துவர்களை நியமித்தார். அவர் தினமும் முடி முதல் கால் நகங்கள் வரை பரிசோதிப்பார். உண்பதற்கு முன்பு அவரது உணவு எப்போதும் ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டது. அவரது தினசரி உடற்பயிற்சிகளை கவனிக்க மேலும் 15 பேர் நியமிக்கப்பட்டனர். அவரது படுக்கையில் ஆக்சிஜன் அளவை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் இருந்தது. உறுப்புக்கள் தானஞ்சை செய்ய நன்கொடையாளர்கள் தயாராக இருந்தனர். அவருக்கு தேவைப்படும் உறுப்புகளை உடனடியாக தானமாக பெறுவதற்குரிய அனைத்தும் வசதிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நன்கொடையாளர்களின் பராமரிப்பையும் அவர் கவனித்துக் கொண்டார். ஆனால் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற கனவுடன் தொடர்ந்த அவரது வாழ்க்கை பயணத்தில் 25 தேதி ஜூன் மாதம் 2009 அன்று தோற்று போய்விட்டார். அந்த 12 மருத்துவர்களின் நிலையான முயற்சி பயனளிக்காமல் இதயம் தனது செயற்பாட்டை நிறுத்தியது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த மருத்துவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. கடந்த 25 ஆண்டுகளாக மருத்துவர்களின் ஆலோசனையின்றி ஒருபோதும் ஒரு படி கூட முன்னேறாத நபர் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற அவரது கனவை நிறைவேற்ற முடியவில்லை. அவரது மரணம் கூட சரித்திரமாக அமைந்தது. அவரது இறுதி பயணம் மிக நீண்ட நேர ஒளிபரப்பாக அமைந்திருந்த போதிலும் 2.5 மில்லியன் மக்கள் நேரடியாக பார்த்தார்கள். அவர் இறந்த நாளன்று ட்விட்டர், விக்கிபீடியா போன்றவை வேலை செய்வதை நிறுத்தின. கூகுளில் மைக்கேல் ஜாக்சனை மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்றாக தேடினர். ஆம், மரணத்தை சவால் விட்டு ஜெயிக்க முயன்றவருக்கு மரணமே சவால் விட்டு வென்றது. இப்போது சிந்திக்கலாம், அலங்கரிப்பாளர்கள், வடிவமைப்பாளர்கள், பொறியியலாளர்களுக்காக நாம் சம்பாதிக்கிறோமா? விலையுயர்ந்த வீடு, கார், ஆடம்பரமான திருமணத்தை காண்பிப்பதன் மூலம் நாம் யாரை கவர விரும்புகிறோம்? நாம் ஏன் வாழ்க்கையில் ஒரு மிருகத்தைப் போல வேலை செய்கிறோம்? இத்தனை தலைமுறைகளை நாம் காப்பாற்ற விரும்புகிறோம். நம்மில் பெரும்பாலானோருக்கு 1 அல்லது 2 குழந்தைகள் உள்ளனர். நமக்கு எவ்வளவு தேவை, அவர்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம் பிள்ளைகளால் அதிகம் சம்பாதிக்க முடியாது என்று கருதுவதனால் தான் அவர்களுக்காக கூடுதலாக சேமிக்கிறோமா? வாரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் அல்லது நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுகிறீர்களா? நீங்கள் சம்பாதித்தவற்றில் 5% சரி நீங்களே செலவிடுகிறீர்களா? ஆம். இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் நேரம் வரும்பொழுது நம் இதயம் நிற்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும். நீரழிவு, இரத்த அழுத்தம் என்று எல்லா வியாதிகளும் வந்து வருத்த ஆரம்பித்திருக்கும். அன்பான உள்ளங்களே, நம்மிடம் எந்த ஒரு சொத்தும் இல்லை. சில ஆவணங்களில் தற்காலிகமாக நம் பெயர் எழுதப்பட்டுள்ளது. வாழ்க்கையை கட்டுப்படுத்துங்கள், வாழும்போது அனுபவியுங்கள். இல்லையெனில் வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்தும். வாழ்க்கையில் உண்மையானவை மனநிறைவும் திருப்தி மற்றும் அமைதி என்பதை உணர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கடாவின் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கடாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கடாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருவது திரு மதியரசு சுமதி தம்பதியினரின் மகனான செல்வன் சுதீப் மதியரசுவின் பதிவு ஒன்று, கேட்டு மகிழுங்கள்.
சங்கநாதம் நேயர்களுக்கு வணக்கம். கடவுளை மகிழ்விப்பது அன்பு மட்டுமே என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். துர்வாச மகரிஷி ஒரு முறை அமராவதி சென்றார். அந்த நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது. அங்கிருந்த நாரத முனிவரிடம் என்ன விசேதம் என்று அவர் கேட்டார். இன்று பௌர்ணமி அல்லவா? தேவர் மன்னரான இந்திரன் பராசக்தியான மாதாவை பூசிக்கிறார் என்று நாரதர் முனிவர் பதிலளித்தார். அங்கு நிலவிய ஆராவாரத்தையும் கழிப்பையும் கண்டு துர்வாசர் வியப்புற்றார். வழிபாட்டிற்கு பூக்கள் நிறைந்த நூற்று கணக்கான தங்க தட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. துர்வாசர் இவற்றை தெரிவிக்க நேராக மாதாவை காண சென்றார். அங்குள்ள காவலர், முனிவரே, மாதா அசதியாக உள்ளார், அவரை இப்போது சந்திக்க முடியாது என்றனர். அவர்களை அலட்சியப்படுத்தி முனிவர் தாயார் படுத்திருந்த இடத்திற்கு சென்றார். தாயே, உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? எதனால் சோர்வுற்றிருக்கீர்கள் என்று கேட்டார். இது இந்திரன் செய்த பூசையால் உண்டான விளைவு. அவன் தன் செல்வத்தையும் பறைசாற்ற தங்க மலர்கள் பயன்படுத்தினான். என் மீது பட்ட ஒவ்வொரு மலரும் தழும்பு உண்டானது என்று தாயார் பதிலளித்தார். உங்கள் பிணி தீர்க்கும் வழி என்ன என்று முனிவர் கேட்டார். காசியில் விட்டிருக்கும் விசாலாட்சி கோயிலில் வாழ்ந்து வரும் ஒருவரால் மட்டுமே என்னை குணப்படுத்த முடியும் என்றார் தாயார். உடனே மகரிஷி காசிக்கு புறப்பட்டார். ஆலயத்தில் தாயாரின் காலுக்கடியில் விழுந்து கண்ணீர் விடுத்த கொண்டிருக்கும் ஒரு பெரியவரை கண்டார். யாரேனும் வைத்தியர் இங்கு உள்ளாரா என்று முனிவர் அவரிடம் கேட்டார். பெரியவர் பதிலேதும் கூறாமல் இருந்தார். முனிவர் காசியில் பல இடங்களுக்கு சென்று விசாரித்தார். அவரால் வைத்தியரை காண முடியவில்லை. துர்வாசர் ஏமாற்றத்துடன் திரும்பினார். அங்கு ஆனந்தமாக நடனம் புரியும் தாயாரை கண்டு வியப்படைந்தார். தாயார் அவரிடம், வைத்தியரை பார்த்தாயா என்று கேட்டார். இல்லை, கோயிலில் யாரையும் நான் பார்க்கவில்லை, ஒரு பெரியவர் மட்டும் அங்குள்ள தெய்வத்தின் காலடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் என்றார். புன்மறுவலுடன் தாயார் கூறினார், அந்த முதியவர்தான் எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர். அவர் வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் வலியை துணிய செய்தது, குணப்படுத்தியது. ஆடாம்பாரமும் அட்டகாசமும் தெய்வத்தை இன்புற்றாதது. அன்பு மட்டும்தான் கடவுளை மகிழ்வுற செய்யும் என்று துர்வாசர் உணர்ந்தார். நன்றி.
அடுத்ததாக இளந்தலைவர் நிகழ்ச்சியில் வருவது இணையதளத்தில் அண்மை காலத்தில் பிரபல்யமாக இருந்த இலங்கையில் நடைபெற்ற ஒரு இளம் தலைவர்களின் விவாத மேடை.
முதலில் மணியக்காவின் படைதான் சிறந்தது என்று வாதிடுவதற்காக மகளிர் அணியிலிருந்து செல்வி பதுச்சா.
அரங்கின் தலைவர் அண்ணன் அவர்களே, நக்கீரனின் பேரனான நடுவர் அவர்களே, அரிச்சந்திரனின் அண்டை வீட்டுக்காரர்களின் சொந்தக்காரர்களான என் தரப்பு நண்பர்களே, சகுனியின் சகோதரர்களான எதிர்த்தரப்புவாதிகளே, அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். மணியக்காவின் வளை சிறந்ததா, கிட்டுநண்ணனின் கிழங்கு பொரியல் சிறந்ததா? நடுவர் அவர்களே, உடல் இயங்குவதற்கு தேவை சக்தி, அந்த சக்தியை தருவது கார்போஹைட்ரேட் எனும் சத்து. அந்த சத்து செமையாய் உறையுமிடந்தான் கிருட்ணண்ணனின் கிழங்கு பொரியல். இது இல்லாததால்தான் சோம்பல் தனங்களும் சோங்குத்தனங்களும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டு குணங்களும் இவர்களை போன்றவர்களுக்குள்ளே கூடி கும்மாளம் அடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகையால் இந்த சக்தி மிக்க கிழங்கு பொரியல் உண்டு, வெற்றி மிக்க வாழ்வு கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு நான் அறிவுரை விடுக்கின்றேன். வடை வடை என்று கட்டுக்கதை கூறப்போகும் இந்த பொக்கட்டுகளுக்கு தெரியுமா கிழங்கு பொரியலின் சுவை? கட்டியாய் ஒரு கிழங்கு பொரியல் எடுத்து நாலு குட்டியாய் அதை நசித்து கட்டர் தூளும் காரக்குழம்பும் அதனுள்ளே இட்டு நச்சி நச்சென்று சாப்பிடும் போது அதில் இருக்கிறதே சுவை. அதை மிஞ்சி இந்த வடையெல்லாம் நடைவிட முடியுமா நடுவர் அவர்களே? இல்லை, அகிலத்தில் உள்ள வேறேதும் உணவுதான் அருகில் நின்றுட முடியுமா? கூறச் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, இவர்களை பதில் கூறச் சொல்லுங்கள் என்று கூறி நான் குந்துகின்றேன். நன்றியும் வணக்கமும்.
நடுவர் அவர்களே, கிழங்கு என்பதே பித்தம், இதை உணராத அவர்கள் போடுகிறார்கள் சத்தம். மணியக்காவின் வடையில் இருப்பதோ சுத்தம், அதை உண்டு பார்த்தவர்களுக்கு தான் இந்த ரகசியம் பத்தும். கிழங்கை உண்டு குழம்பி போவதா, இல்லை வடையை உண்டு வளமாய் வாழ்வதா? நடுவர் அவர்களே, கட்டு போறவனுக்கு புத்தி வாயாது, செத்து போறவனுக்கு மருந்து வாயாது. அதுபோலவே என்னதான் எடுத்துரைத்தும் இவர்கள் செக்கும் மண்டைக்குள் எதுவும் மேறாது.
நடுவர் அவர்களே, கண்டது கற்ற பண்டிதனாவான் என்பது பழமொழி, கண்டது தின்ன பண்டி ஆவான் என்பது புதுமொழி. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், கண்ட நின்ற நேரத்தில் வடை வடை என்று வடைக்கடை தேடி படையெடுக்கும் எவரும் மடையர்களே. சுத்தம் பற்றி பேசினாரே எதிர்த்தரப்பு வாதி, எது சுத்தம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல மணியக்காவின் வடைக்கடைக்கு சைட்டால் சென்றவர்களுக்கு கூட தெரியும் அங்கு நடக்கும் பண்டவாளம். மணியக்காவின் வடையை சுவையோ சுவை என்று நீங்கள் நாக்கு தட்டி தட்டி சுவைப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா? அவ விடும் வடைப்பருப்பு துவையலும் மசாலா தூள் கலவையும் என்று நினைத்தீர்களா? இல்லவே இல்லை. அவவின் நெற்றியில் இருந்து வழியும் வியர்வை துளியும் மூக்கில் இருந்து ஒழுகும் மூக்குச்சளியும் வடைக்குள் வந்து சொந்தம் கொண்டாடும் போது உண்டாகும் பதார்த்தமே உங்கள் நாக்குக்கு டெஸ்ட் கொடுக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும்.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
வணக்கம். கரும்புலிகள் நாள் 2026. மற்றவர்கள் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இல்லாதொழிக்க துணிவது தெய்வீக துறவரம். அந்த தெய்வீக பிறவிகள் தான் கரும்புலிகள். தமிழீழ தேசிய தலைவர் மிதகு பி பிரபாகரன். ஈழத்தமிழினம் இன்புற்றிருக்கவும் தமிழர் எமது இருப்பும் நிலைத்திருக்கவென விடுதலைக்காய் களமாடி போராட்ட வெற்றிகளுக்கு பெரும் தூண்களாய் நின்று பகையின் தடை நீக்கிகளாய் தம்மை தாமே ஆகுதியாக்க துணிந்து வாழ்ந்த எமது கரும்புலி மரவரின் நினைவேந்தல் நாளாகிய கரும்புலி தினமாம் 5/7/2026 ஞாயிறு அன்று மாலை 5:30 ரோயல் ஓக் இன்டர்மீடியட் ஸ்கூல் மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற ஏற்பாடாகிறது. தமிழர் நாம் அன்றைய நாளில் நினைவேந்தலுக்காய் கூடுவோம். நிகழ்வு ஏற்பாடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, நியூசிலாந்து.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்து வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஒக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஒக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-21-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஓக்லாண்ட். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாண்ட்.
இன்று தமிழ் திரையுலகில் தனக்கென தனி முத்திரையை பதித்த நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா என பன்முக திறமைகளால் புகழ் பெற்ற மறைந்த கே பாக்கியராஜ் அவர்களை பற்றி ஒரு சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதனின் வெற்றியை அவனது பிறப்பு தீர்மானிப்பதில்லை, அவனது முயற்சியே தீர்மானிக்கிறது என்பதற்கு வாழும் சான்றாக விளங்கியவர் பாக்கியராஜ். எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் திரைப்படத்தின் மீது கொண்ட அளவற்ற காதலால் சென்னைக்கு வந்து பல போராட்டங்களை எதிர்கொண்டார். ஆரம்பத்தில் இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி திரைப்பட கலையின் நுணுக்கங்களை ஆழமாக கற்றுக்கொண்டார். பின்னர் இயக்குநராக அறிமுகமான அவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை வகுத்தார். அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சாதாரண மனிதர்களின் உணர்வுகள், குடும்ப உறவுகள், நகைச்சுவை, காதல், சமூக சிந்தனை ஆகியவற்றை எளிமையாகவும் ரசிக்கத்தக்க வகையிலும் திரையில் கொண்டு வந்தார். பாக்கியராஜ் அவர்களின் படங்களில் நகைச்சுவை என்பது வெறும் சிரிப்புக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை புரிய வைக்கும் ஒரு கருவியாகவும் பயன்பட்டது அமைந்தது. அவருடைய வசனங்கள் இயல்பானவை, கதாபாத்திரங்கள் நம் வீட்டிலேயே வாழும் மனிதர்களைப் போல தோன்றும். அதுவே அவருடைய வெற்றியின் ரகசியம். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தூரல் நின்று போச்சு, டாலிங் டாலிங் டாலிங், இன்று போய் நாளை வா போன்ற திரைப்படங்கள் இன்று வரை ரசிகர்கள் மனதில் நிலைத்திருக்கின்றன. குறிப்பாக முந்தானை முடிச்சு திரைப்படம் வசூலிலும் விமர்சனங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நடிகராகவும் அவர் தனித்துவமான இடத்தை பெற்றார். வழக்கமான கதாநாயகர்களைப் போல அல்லாமல் எளிமையான தோற்றம், இயல்பான நடிப்பு, நகைச்சுவை கலந்த பேச்சு ஆகியவற்றால் ரசிகர்களின் இதயங்களை வென்றார். கதாநாயகன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பழைய எண்ணத்தை மாற்றியவர் பாக்கியராஜ். திரைக்கதை எழுதுவதில் அவருடைய திறமை இன்றும் திரைப்பட மாணவர்களால் எடுத்துக்காட்டாக பேசப்படுகிறது. ஒரு கதையை சுவாரஸ்யமாக நகர்த்துவது எப்படி, எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்குவது எப்படி என்பதற்கு அவருடைய படங்கள் சிறந்த பாடமாக இருக்கின்றன. புகழின் உச்சியில் இருந்தபோதும் எளிமையை இழக்காமல் வாழ்ந்தவர் பாக்கியராஜ். திரைப்படத்துறையில் பல இளம் கலைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமளிப்பவராகவும் இருந்து வந்துள்ளார். நேர்களே, காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வரலாம், ஆனால் நல்ல கதை, நகைச்சுவை, மனிதநேயம் ஆகியவற்றுக்கு என்றும் மதிப்பு உண்டு என்று தனது படைப்புகளால் நிரூபித்தவர் கே பாக்கியராஜ் இன்று எம்முடன் இல்லை. அவருடைய கலைப்பயணம் இன்னும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றோம். கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானே.
கூத்தே உன் பெண்மை அழகு. கூத்து உடலிடம் கொண்டாலும் ஊர் தோறும் சென்று கூத்து பார்த்து அந்த சின்ன வயதில் கூத்துகளிடையே தாரதமியம் இருப்பதையும் புரிந்து கொண்டேன். எனக்கு வடமொழி கூத்தில் வரும் விறுவிறுப்பான தாளம் ஆட்டம் மிகவும் பிடிக்கும். விடிய விடிய கூத்து பார்க்கையில் அம்மாவிடம் சண்டை கட்டங்கள் வரும்போது எழுப்பிவிடுங்கள் என்று கூறி படுத்து விடுவேன். எமது ஒரு அண்ணாவிமார் மிகுந்த தற்பெருமை கொண்டவர்கள். தாங்கள் அடிக்கும் மத்தல அடியே சிறந்தது, தாம் பழக்கும் ஆட்டமே ஒழுங்கானது சரியானது, தமக்குத்தான் அதிகம் தாளக்கட்டுகள் தெரியும் என கூறி மற்றவர்களை கேலி செய்வர். ஒருமுறை எனது 17வது வயதிலே கோரகல்லி மடு எனும் மிக பின்தங்கிய பகுதியில் அமைந்திருந்த கோவில் விழா ஒன்றுக்கு சென்றிருந்தோம். பல குடும்பங்கள் சேர்ந்து செய்த பயணம் அது. அக்கோவிலில் ஒரு தென்மோடி கூத்து போட்டனர். போட்டவர்கள் கிராமத்தாரிலும் கிராமத்தார், வசதியற்றோர். அவர்களது வசதி கேட்பவே அந்த கூத்து நிகழ்த்திகையும் அமைந்திருந்தது. உடை ஒப்பனை என்பவற்றில் அது தெரிந்தது. நல்ல ஒப்பனை கொண்ட கூத்தை என்னூரில் பார்த்திருக்கிறேன். நன்றாக பாடி ஆடிய கூத்தரையும் கூத்தையும் எனது ஊரில் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவர்கள் அளவுக்கு அதிகமாக இழுத்து பாடியதும் ஆடியதும் அவர்கள் உடை ஒப்பனையும் அந்த வயதிலேயே எனக்கு பிடிக்கவில்லை. அக்கூத்து பற்றி என் பாட்டி மிக மட்டமான அபிப்பிராயமே கூறினாள். விடிய விடிய அதிருப்தியுடன் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள். இதனால் நல்ல கூத்து நல்லது அல்லாத கூத்து என கூத்தில் ஒரு தாரதமியமும் கூத்தில் உண்டு என்பதை என் சிறு வயதில் கண்டுகொண்டேன். எனினும் அந்த கோரகல்லி கிராம எளிய மக்கள் அதனை ஒடிய ஒடிய ரசித்தனரே ஏன் என்ற வினாவும் எழுந்தது. அது பார்ப்போரை பொறுத்தே அமைகிறது என்பது பின்னால் புரிய வந்தது. எனது பாட்டியாரும் நானும் எமது ஊர்கூத்துகளையே கூத்தின் அளவுகோலாக கொண்டமையினாலும் அதேவித கூத்துக்களை பார்த்து வந்தமையினாலும் அவர் ரசனையும் என் ரசனையும் கட்டமைக்கப்பட்டிருந்த விதம் வேறாயிருந்தது. என்னூரில் தொடர்ச்சியாக எம் ஊர்கூத்தை பார்த்து பார்த்து அதனையே கூத்து மொடல் என எண்ணுபவரின் ரசனை வேறு, ஏனியோரின் ரசனை வேறு என்பது பின்னால் புரிய வந்தது. ரசனை வேறுபடும் என்பது தெரிய வந்தாலும் ஒரு கலைஞனாக கூத்துக்கலைஞனிடம் என்ன என்ற வினா என் உள்ளத்தில் என்றும் உண்டு. கலைஞனுக்கும் ரசிகனுக்குமான இந்த தொடர்பு கூட ஒரு இயங்கியலே. ரசிகனால் நடிகன் வளர அல்லது மாற, நடிகனால் ரசிகனும் வளர்வான் அல்லது மாறுவான். உணர்ச்சி மீதுரப்பெற்று மனோரதிய பாங்கில் எல்லா கூத்துமே சிறந்த கூத்துகள் என சிலரென்று கூறும் கூற்றுகளை இவ்வகையில் நான் என் பார்வையில் விமர்சன நோக்கோடு புரிந்து கொள்கிறேன். எனது அம்மாவுடனும் பாட்டியுடனும் பல ஊர்களுக்கும் கூத்து பார்க்க சென்றேன். அப்போது இந்த கூத்துக்கள் அவற்றை ஆடிய சாதிகளை சேர்த்தே சொல்லப்பட்டன. சில கோவில்கள் அத்தோடு அதில் உறையும் சில தெய்வங்கள் கூட சாதிகளை சேர்த்தே சொல்லப்பட்டன. எல்லாவற்றையும் சாதி கண்ணாடி அணிந்து பார்க்கும் தமிழ் நிறப்பிரபுத்துவ பார்வை அது. கூத்தும் சாதி பார்ந்து சாதி சார்ந்து பார்க்கும் அந்த மரபிலிருந்து தப்பிவிட முடியுமா? இப்போது அது எனக்கு புரிகிறது. அப்போது அது பெரியதாக எனக்கு தெரியவில்லை. பின்னால் கூத்துகள் பற்றி ஆராய்ச்சி செய்ய சென்றபோதுதான் இக்கூத்து சாதி அமைப்பை ஒவ்வொரு கிராமத்திலும் இறுக்கமாக பேணி அமைப்புலனாக தொடங்கியது. சாதி அமைப்பில் மிக முக்கியமானது உட்குழும மனமுறைமையாகும். அதாவது சாதிக்குள்ளேயே திருமணம் நடக்கும். இதனால் சாதி கலப்பு ஏற்பட மாட்டாது. இந்த சாதி அமைப்பை பேணுவனவாகவே இந்து கோவில் நிர்வாக அமைப்புகளும் உள்ளன. அங்கம் சாதி அதிகார அடைவு பேணப்பட்டதுடன் சில குறைந்த சாதியினருக்கு கோவில் திருவிழா மறுக்கப்படவும் இருந்தது. சில கோவில்களுக்கு சில சாதிகள் நுழைய முடியாதென்ற வழமையும் முன்னாளில் இருந்தன. சகல நிறுவனங்களும் சாதி பேணியது போல கூத்து எனும் நிறுவனமும் இந்த சாதி அமைப்பை பேண அன்று உதவியது என்றும் உதவுகிறது. எனவே சாதி கலந்து கூத்தாடும் வழமையை ஒரு கிராமமும் அனுமதிக்கவில்லை. சில கூத்துகள் சில சாதியினராலேயே மீண்டும் மீண்டும் ஆடப்பட்டதாயும் சில கூத்துகள் எழுதப்படாத சட்டமாக தனி சாதி உரிமை கொண்டிருந்த என்பதும் தெரிய வந்தன. மகடி கூத்துக்கு எழுத்துப்பிரதி கிடையாது. ஆனால் எழுத்துப்பிரதியுள்ள ஒரே மகடி கூத்தினை புன்னைக்குளம் என்னும் கிராமத்தில் இருந்த பறையறையும் தொழில் புரிவோர் மாத்திரமே ஆடினர். அவர்களிடம் மாத்திரமே அப்பிரதி இருந்தது. அப்பிரதியினை முழுமையாக நான் வாசித்திருக்கின்றேன். அப்பிரதி பற்றி எனது மட்டக்களப்பு மரபு வழி நாடகங்களிடம் நூலில் விஸ்தாரமாக குறிப்பிட்டுள்ளேன். பேராசிரியர் சி மௌனகுரு எழுதிய கூத்தியின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
your language, your interests.